நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
நாட்டில் எத்தனை பேர் பிரிட்ஜிங் விசாவுடன் தற்போது வாழ்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? 350,000 பேர் பிரிட்ஜிங் விசாவுடன் இங்கு வாழ்வதாக இந்த வருடம் மார்ச் மாதம் பெறப்பட்ட தரவுகள் சொல்கின்றன. நம் நாட்டின் வரலாற்றிலேயே இப்படியான விசாவில் வாழ்பவர்கள் தொகையின் உச்ச எண்ணிக்கை அது. இந்த நாட்டில் சட்டபூர்வமாக தங்கியிருக்க ஒருவருக்கு குடியுரிமை இருக்க வேண்டும் அல்லது செல்லுபடியாகும் விசா வைத்திருக்க வேண்டும். விசா பெற வேண்டி விண்ணப்பித்துவிட்டு காத்திருப்பவர்களின் பழைய விசா காலாவதியாகும் போது பிரிட்ஜிங் விசா என்ற இடைக்கால விசா வழங்கப்படுகிறது என்று விளக்குகிறார் சிட்னி வழக்கறிஞர் அலன் ரிஜஸ்.
There are two types of visas. There are substantive visas, which people obtain before they enter, such as a visitor visa, a work visa, and even permanent residency if you're not a citizen. The other ones are bridging visas, and as the word suggests, they are a bridge between one substantive visa and the other. Obtaining a bridging visa isn't an outcome. It's part of the outcome process. And that outcome process may be a new visa application, becoming lawful, or making arrangements to depart Australia.
பொதுவாக ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள விசாவில் உள்ள நிபந்தனைகள் புதிதாக வழங்கப்படும் பிரிட்ஜிங் விசாவிற்கும் பொருந்தும் என்கிறார் அவர்.
First available visa is a bridging visa A. That will be issued to a non-citizen who has lawfully made a substantive visa application whilst they still hold a visa. So if you hold a visitor visa and you make a student visa application, you'll be issued with a bridging visa A. Now, the benefit of a bridging visa A is that it will allow you to apply for a bridging visa B, which will allow you to travel. So if you lawfully make an application whilst you hold a visa, you'll be issued a bridging visa A.
பிரிட்ஜிங் விசா பி வைத்திருப்பவரின் விண்ணப்பம் பரிசீலிக்கப்படும் வேளை ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் நாட்டிற்கு வெளியே செல்லவும் திரும்பி வரவும் அனுமதி வழங்கப்படுகிறது என்று பாக்கெட் லீகல் அண்ட் இமிகிரேஷன் எக்ஸ்பர்ட்ஸில் வழக்கறிஞராக பணியாற்றும் ரவி வஸ்வானி கூறுகிறார்.
A BVB is if you hold a BVA and you want to travel. You came here as a visitor, you've applied for a partner visa, you've just got your work rights, you've got your Medicare, you want to go visit home. You apply for a BVB. Now, this allows you to exit and re-enter Australia. Generally carries with it the same conditions as the BVA. So most people will use it, come back, still be on their BVB, their BVB will expire, they'll jump back onto their BVA, everything's fine.
பிரிட்ஜிங் விசா ஏ வைத்திருப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பிரிட்ஜிங் விசா பி வைத்திருக்கும் ஒருவர்தான் இந்த BVB என்று சுருக்கமாக அழைக்கப்படும் பிரிட்ஜிங் விசா பிக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் பல்வேறு வகையான பிரிட்ஜிங் விசா இருக்கின்றன என்றும் ஒவ்வொன்றும் வெவ்வேறு உரிமைகளை ஒருவருக்கு வழங்குகின்றன என்றும் கூறுகிறார் அவர்.
There's a hierarchy. You start off with your BVAs and you keep going down. And the lower you get, it's like the depths, you know, of Dante's Inferno. The more challenging it becomes. Not only the way you get them, the circumstances that you get them, but also the conditions that may be on them, the time that you hold them. You notice it, you do a comparison between the BVA and the BVR. It's two worlds apart.
செல்லுபடியாகும் விசா வைத்திருக்கும் ஒருவர் நாட்டில் இருந்து கொண்டே வேறொரு விசாவிற்கு விண்ணப்பித்தால் அவருக்கு பிரிட்ஜிங் விசா சி வழங்கப்படுகிறது.
A bridging visa C is when you apply for again a visa on shore, but you're not holding a substantive visa. So for example, you applied for a visa, let's say a visitor visa, you got your bridging visa A. It's processing. During the processing time, you decide you want to apply for a sponsored visa. Someone's offered you sponsored work. Okay, I do not want to lose this opportunity. You apply for the visa. You can, but what happens? You don't get another BVA, you get a BVC.
பொதுவாக பிரிட்ஜிங் விசா சி வைத்திருப்பவர்கள் இங்கே வேலை செய்ய அனுமதி வழங்கப்படுவதில்லை என்கிறார் ரவி வஸ்வானி.
It allows you to stay here whilst the visa's processing, but it does not come with work rights. Generally, it has a no work condition attached to it. Now, you can apply for it, and at that time, they'll issue a new BVC without that condition on it. That you cannot go up. So with a BVC, you cannot travel. You are here until it's done processing. You can't apply for that BVB to go out and come back in.
நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய ஒருவர் அவரது விசா காலாவதியாக இருக்கலாம் அல்லது அவர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கலாம். அப்படியானவர்களுக்கு பிரிட்ஜிங் விசா இ வழங்கப்படுகிறது என்று விளக்குகிறார் ரவி வஸ்வானி.
So bridging visa E is where you are an unlawful non-citizen. So you've become unlawful. Your bridging visa has expired, your bridging visa has been cancelled, and you want to make arrangements to leave the country. But before you do so, you want to avoid the dangers of being detained and then deported, you can get a bridging visa E. If, for example, you want to make a substantive visa, there are certain visas, for example, a partner visa, protection visa, medical treatment visa, that you can make an application for in that situation, then you'd be granted a BVE to allow you to stay here in the country.
பிரிட்ஜிங் விசா வழங்கப்படுபவர்கள் பொதுவாக இங்கே வேலை செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இருந்தாலும் நிலைமையை பொறுத்து வேலை செய்வதற்கு அனுமதி கோரலாம் என்கிறார் அலன் ரிஜஸ்.
It's important that people understand that even if they do get a bridging visa without work rights, if they can demonstrate a compelling need to work and satisfy the decision maker that they need to work, they may need to work because they've got financial hardship, or they may need to work because the minister is satisfied that their work visa will be granted, and that's usually if the sponsor has had a position approved for them and they're just waiting for the visa. In those circumstances, they can get permission to work.
இந்த பிரிட்ஜிங் விசாக்கள் எவ்வளவு காலம் செல்லுபடியாகும் என்பது ஒவ்வொருவரின் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பொறுத்தது என்கிறார் அலன் ரிஜஸ்.
The bridging visa will remain depending on what the reason for the visa was. Say if you applied for another visa, it would be 35 days until it's finally determined. So that could be if the decision is made by the department and you don't review it and it's unsuccessful, then you've got 35 days to depart Australia. If you apply for review, it's 35 days after the review. If it's granted, then it's up until the grant of the next visa. If it's a specific visa, like a bridging visa E, where you've got a date to either demonstrate something to the department or leave the country, it might be to a specific date.
இவை தவிர மேலும் சில பிரிட்ஜிங் விசா வகைகள் உள்ளன. ஒருவர் நிரந்தர விசா பெற விண்ணப்பிக்க முயன்ற போது அந்த விண்ணப்பம் சரியான முறையில் தாக்கல் செய்யப்படாது போனால், அல்லது அவரை நேர்காண்பதற்கு அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரி ஒருவர் அமையவில்லை என்றால் அவருக்கு பிரிட்ஜிங் விசா டி வழங்கப்படலாம். பொதுவாக இது மிக குறைந்த காலத்திற்கு வழங்கப்படுகிறது. தடுப்பு முகாம்களில் காவலில் வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு பிரிட்ஜிங் விசா ஆர் வழங்கப்படுகிறது. அவர்களை நாட்டிலிருந்து நாடு கடத்துவது நடைமுறையில் சாத்தியமில்லை என்றால் அவர்களை சட்டபூர்வமாக தடுப்பு காவலில் வைத்திருக்க இந்த பிரிட்ஜிங் விசா ஆர் வழங்கப்படுகிறது. கடத்தலில் ஈடுபட்ட ஒருவர் அல்லது வேறு சில குற்றம் புரிந்தவர்கள் நம் நாட்டில் தங்குவதற்கு உரிமை இல்லை என்றால் அவர்களுக்கு பிரிட்ஜிங் விசா எஃப் வழங்கப்படுகிறது. இது மிகவும் அரிதாகவே வழங்கப்படுகிறது என்பது நோக்கத்தக்கது. சில சந்தர்ப்பங்களில் பிரிட்ஜிங் விசாவிற்கு நேரடியாக உள்துறை அமைச்சிடம் விண்ணப்பிக்க முடியும். ஆனால் சிக்கலான சூழ்நிலைகளில், குறிப்பாக ஒருவர் வைத்திருக்கும் விசா காலாவதியாகிவிட்டால், விரைவில் சட்ட ஆலோசனை பெறுவது நல்லது.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.